ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலவிதமான கிஃப்ட்ல ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எண்ணற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே 1 Corinthians 12:10 First Corinthians chapter 12 verse 10 அங்கே வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு கிஃப்ட், இது ஒரு விசேஷித்த ஒரு ஆவி, அருமையான தேவ பிள்ளைகளே. அது ஆங்கிலத்தில் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, டிசர்னிங் ஸ்பிரிட். ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்பதாக சில ஆவிகள் கிரியை செய்கிறது என்று சொல்லி வேதம் அதற்கு பல இடங்களில் அது ஒத்துப்போகிறது. நீங்கள் சவுல் ராஜாவை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது, அவன் திரும்பி போகும்போது தன்னுடைய தகப்பனாருடைய கழுதைகளை அவன் தேடி போகிறான். ஆண்டவர் அவன் திரும்பி போகும்போது வேற ஆவியை அவன் மேல் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல சில இடங்களில் சில மனிதர்கள் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த கிஃப்டோட நோக்கமே என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அல்லது ஒரு மனிதனுக்கு பின்னால் இருந்து அவனை இயக்குகிற சில ஆவிகளை குறித்த ஒரு அறிவு, தெளிவு, அதுதான் இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக உலக பிரகாரமான சிலருக்கு ஞான திருஷ்டிகள் இருக்கும். ஞான திருஷ்டியோடு அவர்கள் தனக்கு முன்னால் இருக்கிறவர்களை அவர்களுடைய படிப்பின்படி அவர்கள் என்னது என்று கண்டுகொள்வார்கள். ஆனால் அதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தனக்கு முன்னால் இருக்கிற, தனக்கு பின்னால் செயல்படுகிற ஆவிகளை குறித்த சில உணர்வு திறனை குறித்து தான் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:1-2 நாம் வாசித்து பார்க்கும்போது, ஜெனிசிஸ் சாப்டர் 32:1-2 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்மை பல நேரங்களில் பல மனிதர்கள் சந்திக்கிறார்கள். சில நேரங்களில் நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒருவேளை நடந்திருக்கலாம். எனக்கு நடந்திருக்கிறது, சில நேரங்களில் உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். உங்களை அறியாத யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்துட்டு போவார்கள். உங்களை அறியாத யாரோ ஒருத்தர் வந்து உங்க பக்கத்துல உங்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்வார்கள். ஒரு இக்கட்டான நிலைமையில இருப்பாங்க, இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு போவாங்க. நீங்க உடனே யோசிப்பீங்க, ஐயோ அவங்க நமக்கு இவ்வளவு பெரிய உதவிச்சுதாங்களா, அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா அவங்கள காணாது, போயிடுவாங்க. அப்போ நீங்க யோசிப்பீங்க, ஒருவேளை அது தேவதூதர்களா இருக்குமோ இல்ல யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு இருப்போம். அங்க யாக்கோப பாருங்க, அவன் பிரயாணம் பண்ணும்போது தேவதூதர்கள் தான் அவனை சந்தித்தார்கள் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிற அந்த திறன் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அந்த அந்த டிசர்னிங் ஸ்பிரிட். என்னை சந்தித்தது தேவதூதர்கள் தான், என்னை சந்தித்தது இந்த பர்டிகுலர் பர்சன் தான் அப்படிங்கிறத ஒரு தெளிவு இதோட அறிந்து கொள்வதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஆவிகளை, இந்த டிசர்னிங் ஸ்பிரிட், இது நமக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே வாஞ்சிப்பது மிகவும் நலமானது. அருமையான தேவ பிள்ளைகளை, இனி 1 Thessalonians 5:19-21 அங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, ஆவியை அவித்து போடாதீர்கள், தீர்க்க தரிசன வரங்களை அற்பமாய எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது. இப்ப தீர்க்க தரிசனங்களை அற்பமாய எண்ணாதிருங்கள் அந்த வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் பல நேரங்களில் பல விதங்களில் வருகிறது. இது உண்மையிலேயே தீர்க்க தரிசிதானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல வருஷங்கள் ஆயிடுது. சிலர் வந்து ஆரம்பத்துல பயங்கரமா தீர்க்க தரிசிகளா இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா அவங்க அவங்க பயங்கரமான சில இடங்கள்ல ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணுமா இருந்தா சாரி டு டெல் சரியான முள்ள மாதிரியா இருக்கிறாங்க. இது நமக்கு தெரியவே தெரியாது. ஆரம்பத்துல நம்ம ஐயோ இவர் தான் பயங்கரமான தீர்க்க தரிசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பின்னாடி பார்த்தா அவருடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறும்போது ஐயோ இவர் இப்படியா அப்படின்ட்டு அப்புறம் நம்மளா ஒரு விளக்கத்தை கொடுத்து இல்ல இல்ல அவர் நல்லவர் தான், ஏன்னா உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருந்திருப்பாரு. அப்போ இது உண்மையான தீர்க்க தரிசி தானா இல்லையா அப்படிங்கிறதா தான் வசனம் சொல்றது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, அந்த சோதித்து பார்க்கிற திறமை இருக்குது பாத்தீங்களா, அதுதான் அந்த டிசனிங் ஸ்பிரிட். ஒருத்தருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். சிலர்லாம் வந்து அந்த பின்னுக்கு அவங்களுக்கு பின்னாடி வேற அஜெண்டா இருக்கும். நான் வந்து ஒரு அந்த பிக்சர் பேர் நான் மறந்துட்டேன், ஒருத்தர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு பாஸ்டர், இந்த பர்டிகுலர் பிக்சரை மலையாள மொழியில இருக்குது, கேரளத்துல ஒரு ஒரு பிக்சர் எடுத்திருக்கிறாங்க. அந்த பிக்சர் வந்து குறிப்பாக ஒரு போதகரை பற்றியே எடுத்திருக்கிறாங்க, ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் வந்து அவருக்கு ஒரு ட்ரக்கை கொடுத்து நீ இந்த மாதிரிலாம் செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேட் கம்பெனி பின்னாடி இருந்து அவரை இயக்குது. அவர் வந்து அந்நிய பாஷையில பேசுறாரு பயங்கரமா. முன்னால வந்து அல்லேலூயா க்ளோரி டு ஜீசஸ் அப்படிங்கிறாரு. அங்க ஒரு 100 பேரை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க கார்பரேட் கம்பெனி. பின்னால இருந்து எப்படி அவர் பிரசங்கம் பண்ணணும், அவருக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்பி கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா போகுது. இங்க பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டரா நடிச்சவரும் சரி அந்த பின்னாடி இருக்கிற கார்பரேட் கம்பெனியும் கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒருத்தர் எனக்கு சொன்னாரு பாஸ்டர் ஒரு ஒரு எவ்வளவு அந்த பிக்சரோட பேர் நான் மறந்துட்டேன், அதுல வேற எந்த விதமான காரியமும் இல்லை, குறிப்பாக ஒரு போதகரை குறித்து அறிந்து கொள்வதற்காக. அருமையான தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான காரியம். எல்லாவற்றையும் நம்பி நம்ம ஏமாந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்வதற்கெல்லாம் நான் யாரையும் குறை சொல்லவும் இல்லை, எந்த தீர்க்க தரிசியையும் குறை சொல்லவும் இல்லை. நான் அவங்க பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு, அவங்களை இயக்குறது யாரு, அது ஆவியானவர் தானா இல்ல கார்பரேட் கம்பெனியா இல்ல அவங்களுக்கு பின்னாடி வேற எதுவும் அஜெண்டா இருக்குதா, வி ஷுட் நோ. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சோதித்து அறிகிற அந்த ஸ்பெஷல் அனாயிட்டிங், அந்த கிஃப்ட், டிசர்னிங் கிஃப்ட். எத்தனை பேர் இது எனக்கு வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் எத்தனை பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்க விரும்பணும். அது ஏன் வேண்டும் என்று விரும்பணும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. மேத்தியு சாப்டர் 7:1-2, மத்தேயு 7:1-2 பார்த்தால், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும். சில நேரங்கள்ல நம்ம முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள நீ இப்படித்தான் அப்படின்னு ஒரு சீல் குத்திடுறோம் பாத்தீங்களா. இந்த தவறை செய்யாம இருக்கிறதுக்கே ஆண்டவர் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு போதகரை வச்சு இப்படி ஏக்குறாங்க. நல்ல போதகரா இருப்பாரு, அவரை பார்த்து இதெல்லாம் காசுக்காக பண்றாங்க அப்படின்னு ஈஸியா நம்ம வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு போயிடுறோம். ஆனா உண்மையிலேயே அந்த போதகர் ரொம்ப நல்ல போதகரா இருப்பாரு. இவங்கெல்லாம் அப்படித்தாங்க அப்படின்ட்டு ஒரு சீல் குத்துடுறோம் பாருங்க. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். ஒருத்தரை வந்து தவறா ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காதபடி, மற்றவங்க தப்பு அதை கரெக்டா தீர விசாரிச்சுதான் தெரிஞ்சு கொள்ளணும்னு இல்லை. இந்த கிஃப்ட் இருக்கிறவங்க ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, ஆமா இவங்க கரெக்ட் தான், இவங்க இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஐடியாக்குள்ள வந்துருவாங்க. சில நேரங்கள்ல சிலர் எந்த தவறும் செய்திருக்க மாட்டாங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவம், நான் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல ஒரு என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு அப்படி ஒரு சீல் குத்துறாரு, நீ அவன் தான், நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. பண்ணி ரொம்ப மேல சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. 4 மாதம் எனக்கு சில தண்டனை எல்லாம் கொடுத்தாரு. இந்த முறை நான் மதுரைக்கு போயிருக்கும் போது அவர் என்னை பார்த்து என்னை கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, அவங்ககிட்ட எத்தனையோ முறை இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டேன் தம்பி, அவனுக்கு ஆசிரியர் தான், டீச்சர் தான், ஆனா நான் ஏன் தான் அதை பண்ணேன்னு எனக்கு தெரியலப்பா. நான் அவருக்கு சொன்னேன், நீங்க அப்படி பண்ணதுனாலதான் நான் உட்காந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணி நல்லாயி இன்னைக்கு உங்களையே உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க பாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, ஆனாலும் அது என்ன உறுத்திட்டே இருக்குது, நான் ஏன் தான் பண்ணேன்னு எனக்கு தெரியல, உன்னை குற்றவாளி என்று நான் தீர்த்து அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கவே கூடாது, உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சேனே. அது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1997 இல்ல நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் அவர் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்க்கிறதுக்கு முன்னாடி அதை நல்ல தீர ஆராய்ந்து அறிவதற்கு இந்த கிஃப்ட் ரொம்ப உதவி செய்கிறது. ஆகையினால இத தேடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட கிஃப்ட் எனக்கு வேணும். அடுத்து 1 John 4:1-2, 1 John 4:1-2 அது கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோண்டி இருக்கிறபடினால், இப்பதான் நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆங்கிள் சொன்னேன், இப்ப வேதத்துல இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ள தீர்க்க தரிசிகள் தோண்டி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கப்படுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. நிறைய பேர் இப்பெல்லாம் தீர்க்க தரிசனம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க. ஐயா, அது நீங்க சொல்லல, அது இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள இருந்து சொல்றாருன்னு. இயேசுவை மேன்மைப்படுத்தாத எந்த மனிதனும் தேவனால் நடத்தப்படுகிறவன் இல்லவே இல்லை. வேதம் தெளிவா சொல்கிறது, He must confess Jesus is the Lord. இயேசுவை குறித்து நிறைய பேர் பேசுறதே இல்லை இந்த காலகட்டங்கள்ல. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல இன்னொரு அதுல ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் இயேசுவை சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், அதனால இந்த ஸ்பிரிட் வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். இன்னொரு அதுல ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல கரெக்டா சொல்லும் அந்த ஆவி, ரொம்ப கரெக்டா சொல்லும், தவறான ஆவி இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க Acts 16:16-18 வாசத்துக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16-18 வாசித்தீங்கன்னா, நாங்கள் ஜபம் பண்ண இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ரொம்ப நாளா ஒரு லேடி, அவ குறி சொல்ற ஆவிய உள்ளவா, பவுலுக்கு பின்னாடி வந்து டெய்லி ரொம்ப நாள் அநேக நாள், இந்த வார்த்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மெனி டேஸ் அவரு பின்னாடி வந்து, இவர் வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் பாராட்டுறாரு. யார் பாராட்டுறா? குறி சொல்லுகிற ஆவி உள்ளவா. அவ வந்து பாராட்டுறா, பவுல் ரொம்ப நல்லவரு, அவர் உன்னதமான ஊழியக்காரர். இதுல ஏமாந்து போயிருவோம் பாருங்க நிறைய பேர். உங்களை யாராவது பாராட்டினா போதும், உங்களை உயர்த்தி பேசினா போதும், சிலர் அப்படியே கவுந்து விழுந்துருவாங்க. நான் நிறைய பேர் பார்த்திருப்பேன், சிலர் எல்லாம் படு பயங்கரமா கோபத்துல இருப்பாங்க, அவங்ககிட்ட அவங்கள பாராட்டி ஒரு அருமையா அப்படி பேசி பாருங்க, அப்படியே கவுந்து தரையில போய் படுக்கிற அளவுக்கு அப்படியே கவுந்துருவாங்க. சிலர்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்குது, கோபத்துல என்னமாவது பண்ணணும்ட்டு வருவாங்க, வந்திருக்கிறாங்க. இப்படி வரும்போது அவங்களை பார்த்து, என்ன இந்த கோபத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னா, அப்படிங்களா அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த செகண்டே அந்த ஒருத்தரை பாராட்டியாச்சுன்னா போதும், அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு தலகாலே புரியாத மாதிரி ஆயிடும். இங்க பவுல் அப்படித்தான் பாராட்டுறத குறி சொல்றான். அம்மா, அநேக நாள் இவன் பொறுமையா இருக்கிறார், ஆனா முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் முதல் நாளே கண்டிச்சிருந்திருக்கலாம். அநேக நாளைக்கு பிறகு பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு நாமத்தினால உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். நான் நினைக்கிறேன் ஒரு அம்மா நல்ல அம்மா தானா, அது அதுக்குள்ள இருந்த ஆவி தான் கெட்ட ஆவி, அதை பார்த்தவர் கெட் அவுட் அப்படிங்கிறாரு. சோ உங்களை பாராட்டி பேசுறவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா பின்னாடி வேற அஜெண்டா இருக்கலாம். சோ அதனாலதான் இந்த மாதிரி டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த கால வேளையில ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:9-10 அதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருகவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ வாட் இஸ் கரெக்ட், எது உத்தமமானது, எது ட்ரூத். சோ இந்த ஸ்பிரிட் இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுகிறது. வாட் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நம்ப மாட்டார்கள், அவர்கள் சரியாக நிதானித்து அறிந்து ஆராய்வார்கள். ஆகவே இந்த இப்படிப்பட்ட விசேஷித்த ஆவி எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்கள். இப்படிப்பட்ட விசேஷித்த ஸ்பிரிட் எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அப்படி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிஃப்ட குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவன் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். சோ அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டால்தான், அது உங்களுக்கு இருந்தாதான் உங்க முன்னாடி நிக்கிறவங்க யாரு, எதுக்காக உங்கள்ட்ட பேசுறாங்க, ஏன் உங்களை பாராட்டுறாங்க, ஏன் உங்களை சில நேரத்துல கடிந்து கொள்றாங்க. சில நேரத்துல சிலவங்களை ரொம்ப கடிந்து கொள்வாங்க, ஆனா அவங்கள உங்களுக்கு பிடிக்காது. பாராட்டி பேசுறவங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப நல்லவன் சொன்னா பிடிக்கும், ஏ இப்படி பண்ணாத அப்படின்னா பிடிக்காது. அவங்கள பார்த்தா இனிமையாவே தெரியும் உங்களுக்கு. நீங்க அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லுவீங்க, உங்க மனசுல அவங்க மேல அன்பு இருக்கும், அதனால நீங்க சொல்லுவீங்க, ஆனா அவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி கண்டித்து உணர்த்து பேசுகிறவங்கள சில நேரங்கள்ல பிடிக்காது. நம்ம மனசுக்குள்ள தவறான எண்ணங்கள் இருக்கும், அவங்க ஏன் சொல்றாங்க, இது கரெக்டா சொல்றாங்களா, சரியா சொல்றாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்பெஷல் நைட்டிங் உங்களுக்கு தேவை. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஸ்பெஷல் நைட்டிங் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி Genesis chapter 18 verses 2 ல ஏப்ரஹாம குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவனை கண்ட உடனே அவன் கூடார வாசிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்று சொல்லப்பட்டிருக்க. மூன்று பேரும் தேவ தூதர்கள். எப்படி ஆரம்பத்துல நான் சொன்ன பாருங்க, யாக்கோபு எப்படி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரோ அது மாதிரி இங்க இவரு மூன்று பேர்த்தையும் கண்ட உடனே ஓடி போய் அவங்க கிட்டதான் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக அவரு வந்து வாதாடுறாரு. சோதோம் குமரவை அழிக்க வந்ததே இந்த மூணு பேர் தான் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. பாருங்க, ஒரு உன்னதமான கேரக்டர் அருமையான தேவப்பிள்ளைகளை, லகுவா எடுத்துக் கொள்ளாதீங்க. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இது வேற யாருக்கோ தான், யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் அப்படின்னு மட்டும் நினைக்காம இது எனக்கும் ஆண்டவர் தர முடியும். எத்தனையோ பேரை நம்பி சில நேரங்களில் ஏமாந்து போயிருக்கிறீங்க. அப்படி நம்பி ஏமாந்து போகாம இருக்க வேண்டுமானால் இந்த இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் இடத்துல கேளுங்க. எத்தனை முறை எத்தனை போதகர்கள் என்கிற பெயர்லயே வந்து உங்களை ஏமாத்திருப்பாங்க. எத்தனை பேர் உண்மையாலுமே அவங்க நான் ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற பெயரை சொல்லி கூட வந்து உங்களை ஏமாத்திருந்திருக்கலாம். ஏமாந்து ஐயோ இப்பறம் இப்படியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏமாந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா. அதனால இனி நம்ம அப்படி ஏமாறாம கரெக்டா நம்ம வாழ்க்கையில முன்னாடி கடந்து செல்வதற்கு இந்த டிசர்னிங் ஸ்பிரிட்ட கத்த நமக்கு தருவாராக. எத்தனை பேர் இது எனக்கு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், எத்தனை பேர் நான் சரியாக அனலைஸ் பண்ண புரிந்து கொள்ள எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள், கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே தகப்பனே, இந்த ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட்டை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இதை குறித்து நாங்கள் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளவும் உதவி செய்ய மாட்டவர்களே. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதை சரியா நாங்கள் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு ஒருவேளை ஒரு சிலர் யோசிப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இதை குறித்து அந்த ஸ்டடிஸ்ட இன்னும் அதிகமாக அதிகப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யும். டிசர்னிங் ஸ்பிரிட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். சில நேரங்களில் எங்களுடைய வீட்டில் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ஸ் கிரியேட் ஆகுது. அதனால என்ன நடக்குது, என்ன அஸ்தபாவிதங்கள் நடக்குது, இதெல்லாம் சரியா அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை தருவீராக. வேதத்தில் சிலருக்கு நீர் விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட ஆவியை எங்களுக்கும் நீர் தந்து எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள்லாம் என்னது என்பதை அறிந்து கொள்கிற அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை கர்த்தர்களுக்கு தாருமாண்டவரே, கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், நீர் மகிமைப்படுகிறாக. குறிப்பாக தகப்பனே, இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகளுடைய ஆசீர்வதியும் அவர்கள் மேல் உடைய தயவுள்ள கரம் இருக்கட்டும். பொருளாதார தேவைகளை சந்தி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஆண்டவரே வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். அதுபோல தகப்பனே, தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக காத்திருக்கிற சகல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலை செய்கிறவர்களுக்கும் விசேஷித்த பாதுகாப்பை தாரும். தன்னுடைய சொந்த வேலை பிசினஸ் தொழில் செய்கிறவர்களுக்கும் உடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.